ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 7, பூர்ணத்தின் ஞானம், பதம் 29. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாயம். ஜராமரணமோக்ஷாயே மாமாஷித்தயதந்தியே தே ப்ரஹ்ம தத்விதோ கிருஷ்ணம் மத்யாத்மம் கர்ம சாக்கிலம். ஜராமரணமோக்ஷாயே மாமாஷித்தயதந்தியே தே ப்ரஹ்ம தத்விதோ கிருஷ்ணம் மத்யாத்மம் கர்ம சாக்கிலம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். முதுமையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபட முயலும் அறிவுடையோர் பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் புகுகின்றனர். திவ்யமான செயல்களை பற்றிய அனைத்தையும் அறிவதால் அவர்கள் உண்மையில் பிரம்மனே. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலீதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலேம் ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்யவாதீம் பாஷாத தேசதாரிணிம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்தசக்திகம் யம் ப்ரஹ்மா வருணேந்திர ருத்ரமருதை ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவிம் வேதை சாங்க பதக்ரம உபநிஷத் காயந்தி யம் சாமகம் தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினம் யசாந்தம் நாவிதோ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமகம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 7 பூர்ணத்தின் ஞானம், பதம் 29 இருக்கும். பகவான் இந்த பதத்தில் வந்து லோகத்தில் யார் யாருக்கெல்லாம் வந்து மரணத்திலிருந்து விடுதலையும் யார் யாருக்கெல்லாம் வந்து முதுமையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அத்தகு அறிவுடைய மனிதன் என்னிடம் சரணடைகின்றான் அப்படிங்கிறதை பற்றி பகவான் இந்த பதத்தில் வந்து கூறுகின்றார். சாதாரணமாக லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டுமே வந்து மிகவும் கடினமானது. யாரும் வந்து இந்த லோகத்தில் வந்து யார்னா முதுமையாயிருன்னு நினைக்கிறார்களா? இப்போ யாருனா ஒருத்தன் 20 வயசில் ஒரு பையன் இருக்கான், அப்பா 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 ஜோஜோ எனக்கு வயசே ஆக மாட்டேதே, நான் 60 வயசு ஆகிட்டா பரவாயில்லையா, 60 வயசு ஆகிட்டா பரவாயில்லையா, 20 வயசு ஆகிட்டா பரவாயில்லையா யாருன்னா சொல்கிறாங்களா? 60 வயசில் இருக்கிறவங்க தான் வந்து 20 ஆகினா பரவாயில்லையா, 20ஆகவே இருந்தால் பரவாயில்லையா, 20ஆகவே இருந்தால் பரவாயில்லையா அப்படின்றாங்க. யாருமே வந்து முதுமையாக விரும்புவதே கிடையவே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பல பேரை வந்து 60-70 வயசில் இருந்தாலும் பயங்கரமான ஒரு மேக்கப் கிட்ட போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படியே 20 வயசு மாதிரி சில பேர் வந்து ஆக்கி கொள்வார்கள். நம்ம அப்படி என்ன தான் போட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், முதுமை அப்படிங்கிறது தெரிந்தே விடும். நம்ம என்ன எவ்வளோ தான் வந்து காஸ்மெட்டிக்லாம் போட்டு 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 15 வயசு மாதிரி ஆக்கிறதுக்கு பார்த்தாலும் நம்ம முதுமை தான். சிறு வயதில் இருக்கிற மாதிரி வந்து ஆக்டிவாக ஓட முடியுமா, ஓடியாற முடியுமா, எது எந்திரிக்க முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம முதுமை அப்படிங்கிறது முதுமை தான். இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுகிறார்கள், அவர்களுக்கு சிறு சிறு ஆசைகள், நம்ம இளமையாகவே தோன்ற வேண்டும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மூஞ்செல்லாம் அப்படியே நல்லா சுருக்கமாக இருக்கும், அவங்களாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு முதுமைன்னு சொல்லிக்கிறதுக்கு வைக்கும். அதனால் என்ன பண்ணுறது, அப்படியே சர்ஜரி இது என்ன பண்ணுவாங்க, இந்த தோலை எடுத்துகிட்டு வேற ஒரு அழகான தோல் எடுத்துகிட்டு அவர் காமித்துக் கொள்வார்கள், உலகத்துக்கு பாருங்கள் நான் வந்து இளமையாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, முடியெல்லாம் வெள்ளையாடும், அப்படியே மொத்தமாக வந்து முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் மொத்தமாக வெள்ளையாடும். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், பியூட்டி பார்லருக்கு போயிட்டு அதை அப்படியே அப்படியே அடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இளமையாகவே இருக்கிறதுக்கு ஆசைப்படுவார்கள். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இந்த லோகத்தில் வந்து தவிர்க்க முடியாதது, இது வந்து தவிர்க்கவே முடியாது. அப்புறம் சில பேருக்கு வந்து மரணம் இருக்கக்கூடாது, அதுபோல் வந்து பல விதமாக வந்து முயற்சி மனிதர்கள் செய்கிறார்கள் இளமையாகவே இருக்க வேண்டும். ஆனால் இந்த லோகத்தில் வந்து அது நடக்காத சாத்தியம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடலுக்கு போகிறோம் அப்படின்னா, கடலுக்கு வெளியில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நம்ம மேலே தண்ணி படாமல் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், கடலில் போய் நின்றுக்கிட்டே அச்சோச்சோ என் மேலே தண்ணி பட்டுருச்சே 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 அப்படின்னா படாமல் எப்படி இருக்கும். நம்ம தான் தண்ணிக்குள்ளே தான் நிற்கிறோம். தண்ணிக்குள்ளே நிற்கும் போது தண்ணி நம்ம மேலே பட்டுதானே ஆகணும். இல்லை இல்லைங்க, நான் தண்ணிக்குள்ளே நிற்பேன் ஆனால் தண்ணி மேலே படக்கூடாது. அது போல தான் வந்து இருக்கிறது இந்த சம்சாரத்தில். நம்ம வந்து முதுமையாகக்கூடாது, மரணம் ஏற்படக்கூடாதுங்கிறதும் அப்படி தான் இருக்கின்றது. அப்போ இப்படி ஒரு மனுஷன் இன்னொன்று தீக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னா, எப்போ விட்டு தீயை பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம நடுப்புற நிற்கிறோம் அப்படின்னா தீயை விட்டு விலகி ஓடணும். தீயை விட்டு ஓடிட்டோம் அப்புறம்னா நம்ம மேலே தீ இருக்காது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நான் தீக்குள்ளதாங்க இருப்பேன், ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த நெருப்பு வந்து எங்களோட படக்கூடாது சுடக்கூடாது அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? அது போல் பார்த்தீங்க அப்படின்னா, பகவான் இங்கே சொல்கின்றார், யார் யாருக்கெல்லாம் மரணத்திலிருந்து விடுபடணுமோ, யார் யாரெல்லாம் வந்து முதிர்ச்சியிலிருந்து விடுபடணுமோ, அவர்கள் என்னிடம் புத்தி அறிவுள்ள மனிதர்கள், என்னிடம் பக்தி செய்வார்கள், பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கின்றார். இதனோட சாராம்சம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து மரணம் இல்லாமல் இருக்கணும், வாழ்க்கையில் வந்து முதிர்ச்சி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, பகவானிடம் சிறந்து வைகுண்ட லோகத்தை அடைய வேண்டும். நவ யௌவனமாக பகவானுக்கு அந்த வைகுண்ட லோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கும் வந்து முதிர்ச்சியும் கிடையாது, மரணமும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, நோயும் கிடையவே கிடையாது. நம்ம இந்த லோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பிறப்பு இறப்பு நோய் முதுமை இது நான்கும் வந்து இந்த பௌதிக சரீரத்தை தாக்கி கொண்டு தான் இருக்கும். இந்த நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா வேதனை கொடுக்கறது தான். குழந்தை பிறக்கும் பொழுதும் வந்து அது கதறிக்கொண்டே தான் பிறக்கிறது. பிறந்த குழந்தைகளை தவிர மித்த எல்லோரும் ஆனந்தமாக இருப்பார்கள். இப்போ குழந்தை மட்டும் வந்து கதறிக்கொண்டே பிறக்கும். அதுக்கப்புறம் வந்து மரணமும் வந்து வலியை கொடுக்கும். அதுக்கப்புறம் நோயும் வந்து வலியை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து முதுமையும் வந்து வலியை கொடுக்கும். இந்த பௌதிக சரீரமே அப்படிதான். ஆனால் வந்து ஆன்மீக சரீரம் அப்படிங்கிறத இந்த நாளும் வந்து தாக்கவே தாக்காது. எப்போ நம்ம வந்து ஆன்மீக சரீரம் கிடைக்கிறதோ, பக்தி பண்ணி வைகுண்ட லோகத்துக்கு போயிடுறோமோ, அப்போ வந்து இந்த நான்கு தொலைகளிலிருந்து முற்றிலுமாக நமக்கு பூர்ண முடிவு கிடைக்கும். இந்த ஆன்மீக உடலை வந்து இந்த பிறப்பு இறப்பு நோய் முதுமை இதெல்லாம் வந்து தாக்கவே தாக்காது. ஏன் அப்படின்னா, ஆன்மீக லோகத்தில் வந்து பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, மரணமும் கிடையாது, நோயும் கிடையாது, முதுமையும் கிடையாது. அங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா, யார் வயசில் கூட கம்மி அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. எல்லாருமே வந்து பகவானைப் போலவே இருப்பார்கள். நாராயணர் எங்கே இருக்காரோ அவருடைய லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, வந்து சங்க சக்கர கதா பத்மத்துடையும் கிருஷ்ணருடைய லோகத்தில் கோலோக விருந்தாவனம் அங்கே இருக்கிற அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, பக்தர்களும் இரண்டு புஜங்களோட பகவானுடைய நட்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் பக்தி பாதையில் செய்வார்கள். பகவத் கோலோக விருந்தாவனம் போன்ற ஆன்மீக லோகத்தில் வந்து அவர்கள் என்றைக்கும் பக்தி செய்வார்கள், ஆனந்தமாக இருப்பார்கள். அங்கு முதுமைக்கும் வேலை இல்லை, வந்து மரணத்துக்கும் வேலை இல்லை என்பதை நாம் நன்றாக வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் இங்கே சொல்கின்றார், அப்புறம் சில பிரபுபாதரும் பொருளூரில் சொல்கின்றார், நம்ம முதல் முதல்ல என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னு, அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த உடல் கிடையாது, நான் வந்து ஆத்மா அப்படிங்கிறதை திடகார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ நம்ம ஆத்மான்னு புரிந்து கொள்கின்றோமோ அதுக்கப்புறம் தான் நம்ம வைகுண்டமே போக முடியும். அது வரைக்கும் நம்ம அந்த பௌதிக சரீரம் நினைத்து கொண்டோம் அப்படின்னா, அந்த பௌதிக சரீரத்துக்கு தான் வந்து வேலை செய்வோம். பகவான் சில பதங்களுக்கு முன்னாடி சொன்னார், சதுர்விதா பஜந்தே மாம் ஜனசுக்ருத்தினோ அர்ஜுனம் ஆர்த்தோ அர்த்தார்த்தி ஜானி ஜ பரத ரிஷபா அப்படின்னு பகவான் நான்கு விதமான புண்ணிய ஆத்மாக்கள் என்னிடம் பக்தி செய்கின்றனர் அப்படின்னு சொன்னார். அப்படி நான்கு விதமான புண்ணிய ஆத்மாக்கள் பக்தி செய்யும் பொழுது, படிப்படியாக அவர்கள் ஏதோ ஒரு பௌதிக ஆசை கண்டு பகவானிடம் பக்தி செய்கிறார்கள். கூடிய சீக்கிரம் அவர்கள் அந்த ஆசையிலிருந்து விடுபட்டு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைந்து தூய பக்தர்களாக ஆகிறார்கள். தூய பக்தர்களாகி அவர்களும் படிப்படியாக வைகுண்ட லோகத்தை அடைகின்றார்கள். ஆனால் வந்து யாரெல்லாம் வந்து தேவி தேவர்களை வணங்குகிறார்களோ அவர்கள் எங்கே செல்கின்றார்கள் அப்படின்னா, வைகுண்டம் செல்வதில் அவர்கள் சொர்க்கலோகத்தை செல்கின்றார்கள். சொர்க்கலோகத்துக்கு சென்று அவர்கள் புண்ணியம் இருக்கும் வரை அனுபவித்துவிட்டு திரும்பவும் இந்த உலகத்துக்கு வருகின்றார்கள். யாரோ ஒருவன் வந்து வைகுண்ட தாமத்தை அடைகின்றானோ அவன் மறுபிறவி எடுப்பதில்லை, புனர்ஜென்மனா வித்தது. பகவான் வந்து தெளிவாக கூறுகின்றார், யாரெல்லாம் வந்து வைகுண்ட லோகத்தை அடைகிறார்களோ, எனது தாமத்தை அடைகிறார்களோ, அவர்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறத பற்றி பகவான் வந்து சொல்கின்றார். இப்படி வைகுண்ட லோகத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தகுதி அப்படின்னா, முக்கியமாக வந்து பகவத் பக்தி. பக்தியமாம் அபிஜானாதி. நம்ம எப்போ வந்து பகவத் பக்தியை திருஹார்த்தமாக செய்கிறோமோ அப்போ தான் வைகுண்ட லோகத்துக்கு செல்ல முடியும். இல்லை அப்படின்னா வந்து வைகுண்ட லோகத்துக்கு வந்து செல்ல முடியாது. இப்படி வைகுண்ட லோகத்துக்கு போகணும், தூய பக்தி பண்ணும் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு முக்கியமாக ஐந்து குறிக்கோள்களை சொல்கின்றார். ஐந்து செயல்களை நாம் செய்ய வேண்டும். என்னென்ன செயல்கள் அப்படின்னா, முதல் முதல்ல பக்தர்களுடன் சங்கம் வைத்து கொள்ள வேண்டும். துஷ்ட சங்கத்திலிருந்து விலகி நம்ம நல்ல சங்கத்திலிருந்து சங்கத்தை வைத்து கொள்ள வேண்டும். பக்தர்களுடைய சங்கம், சாதுக்களுடைய சங்கத்தை என்னைக்குமே வந்து வைத்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு சாது சங்கம், எந்த அளவுக்கு பக்தர்களுடைய சங்கம் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாக்கப்பட்டோம், இந்த மாயையிலிருந்து பாதுகாக்கப்பட்டோம். அதனால் சைத்தன்ய மகாபிரபு சொல்கின்றார், சாது சங்க முதல் முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா பக்தர்களிடம் சங்கம் வைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன பண்ணும் அப்படின்னா பக்தர்களிடம் இருந்து பகவானை பற்றி கேட்க வேண்டும். ஸ்ரவணம், எப்படி பரீட்சித் மகாராஜ் கேட்டாரோ அதுபோல் பகவானை பற்றி பகவத் பக்தர்களிடமிருந்து கேட்கறது படிக்கிறது. பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை தினந்தோறும் படிப்பது. அதுக்கப்புறம் மூன்றாவது என்ன அப்படின்னா பகவானுடைய நாம கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாம கீர்த்தனம், பகவானுடைய நாம கீர்த்தனம் கலியுகத்தினுடைய தர்மம். பகவானுடைய நாமத்தை சொல்வதை கலி ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தேவ 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 கதிரன்னதாம். பகவானுடைய நாமம். மூன்றாவது நான்காவது என்ன அப்படின்னா வந்து பகவானை வழிபடுவது, பகவானுடைய விக்கிரகத்தை வழிபடுவது. நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ பகவானுக்கு தினந்தோறும் காலையிலையும் சாயங்காலமும் ஒரு அகர்பக்தி, ஒரு நெய் விளக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புஷ்பம், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்த பிரயச்சதி ததகம் பக்த உபாக்கிருத்தம் அஷ்ணாமி பிரியத்தாத்மனக. பகவான் ஒன்றும் பெருசாக நம்மகிட்ட எதையும் வந்து எதிர்பார்க்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா லக்ஷ்மி பத்தி அவர்கிட்ட எல்லாமே இருக்கிறது. அதனால் வந்து அவர் எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது. இருந்தாலும் நம்மளால் முடிந்தது அகர்பக்தியோ இல்லை வந்து ஒரு நெய் விளக்கோ இல்லைனா வந்து துளசியோ ஏதோ ஒரு புஷ்பத்தை, பத்திரம் புஷ்பம் வந்து பக்தியோட அன்போடு பகவானுக்கு வந்து வந்து படைத்தோம் அப்படின்னா பகவான் ஏற்றுக்கொள்கின்றான். இந்த காரியம் நான்காவது. அதுக்கப்புறம் ஐந்தாவது என்ன அப்படின்னா பகவானுடைய தாமத்தை, பகவானுடைய தாமத்துக்கு கோயிலுக்கு போவது. பகவான் எங்கெங்கெல்லாம் அவதாரம் செய்தாரோ, திருவிளையாடல்கள், விருந்தாவனம், மதுரா, துவாரகை, ஜெகநாத்பூரி, அதுக்கப்புறம் மாயாப்பூர் போன்ற கோழி புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வது. இதுபோல் வந்து முதல்ல வந்து பக்தர்களுடைய சங்கம், இரண்டாவதாக வந்து பகவானை பற்றி பக்தர்களிடம் தூய பக்தர்கள் ஸ்ரீல பிரபுபாதரை போன்ற தூய பக்தர்களிடம் இது கேட்பது, அப்புறம் பாகவதம் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படிப்பது, மூன்றாவதாக பகவானுடைய நாமத்தை சொல்வது, நான்காவதாக பகவானுடைய விக்கிரகத்தை வழிபடுவது, ஐந்தாவதாக பகவானுடைய மதுராவாஸ் பகவானுடைய லீலா ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே வந்து ஏன் அங்கே போகணும் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் என்ன பண்ணோம், சார்ஜ் போக 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 குறையும். அப்போ நம்ம திரும்பவும் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம், சார்ஜ் ஃபுல்லாகிக்கும். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் வந்து பகவானுடைய லீலாஸ்தலங்களுக்கு போகிறோமோ அப்போ பேட்ரியை ஃபுல் பண்ணுறது போல், நம்ம வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது போல் நம்ம வந்து லீலாஸ்தலங்களுக்கு போகும் பொழுது நம்ம பக்தியில் வந்து திடகார்த்தமாக இன்னும் வந்து இந்த ஜோராக நம்ம என்ன பண்ணோம், பக்தி வந்து உற்சாகத்துடன் வந்து செய்வோம். அதனால் சைத்தன்ய மகாபிரபு இந்த ஐந்து விஷயங்களையும், மிக எளிமையான ஐந்து விஷயங்களை நம்ம பண்ணாலே பகவானுடைய தாமம் வைகுண்ட லோகத்துக்கு வந்து போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு குழந்தை நடப்பதற்கு முயற்சி செய்தது அப்படின்னா அப்போ தகப்பனார் என்ன பண்ணுவார், உடனே கையை பிடிச்சிட்டு அந்த குழந்தைக்கு நடக்கிறதுக்கு பழகி கொடுப்பார். அதுபோல் பகவானும் எந்த ஒரு ஆத்மா பகவானுடைய பகவானை பற்றி திசை திரும்புகிறதோ அப்போ உடனே பகவான் என்ன பண்ணுறார், பகவானுடைய கருணையை கொடுக்கின்றார். அடடே இந்த ஆத்மா வந்து பிரம்மாண்ட பிரமித்த கோண பகவான், பிரம்மாண்ட பிரமித்த கோண பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதி பய பக்திலதா பீஜ், இந்த ஆத்மா எங்கெங்கேயோ சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தான், இன்னைக்கு என்னை பற்றி திரும்பி பார்த்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுகின்றார், எப்படி தாயும் தகப்பனாரும் கை கொடுத்து இந்த குழந்தைக்கு நடக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பார்களோ அதுபோல பகவானும் கருணை காட்டுகின்றார். பகவானும் கருணை காட்டி வந்து இந்த குழந்தைக்கு நடக்க சொல்வதைப் போல பகவான் என்ன பண்ணுகின்றார், கருணை கடலாக கருணையை கொடுத்து வைகுண்ட தாமத்துக்கு பகவான் நம்ம எப்போ பக்தி பாதை ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்போ வைகுண்ட தாமத்துக்கு அழைத்து செல்கின்றான் அப்படிங்கிறதை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வந்து இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வந்து மரணத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் வந்து முதுமையிலிருந்து விடுபடும் நினைக்கிறார்களோ, அவர்கள் பகவத் பக்தியை செய்து வைகுண்ட தாமத்துக்கு செல்ல வேண்டும். இந்த லோகத்தில் நம்ம வந்து எவ்வளோ நாள் இருந்தாலும் என்னதான் முயற்சி செய்தாலும் இந்த மரணம் முதுமை அப்படிங்கிறதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. நம்ம என்னதான் காஸ்மெட்டிக் அடித்தாலும், என்னதான் வந்து ஸ்கின் சர்ஜரி தோலை வந்து அறுத்துட்டு வேறு தோலை வச்சுக்கிட்டாலும், என்ன எவ்வளோ நாள் வந்து டை அடித்தாலும், டை அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அப்புறம் முடியை கொட்டி போச்சுன்னா அப்புறம் எங்கே இந்த டை அடிக்கிறது? முடி குறைந்தபட்சம் முடி இருந்துச்சு வெள்ளையாயிடுச்சு அப்படின்னா டை அடிக்கலாம், முடியும் கொஞ்ச நாளில் கொட்டி போயிடும், அதுக்கப்புறம் எங்கே டை அடிக்கிறது? அதுவும் முடியாது. இது போல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு பக்தி ஒன்றே வழி. சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கவலைப்படாதீர்கள், மரணம் என்பது கிடையாது, யாருக்கும் மரணம் வராது, முதுமையும் வராது, எப்பொழுதும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நான் இளமையாகத்தான் இருக்கிறேன், யாரையும் வந்து அதுக்குன்னு பகவான் வந்து நான் வந்து முதுமையாயிடுவேன் இறந்து விடுவேன் அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லி தினந்தோறும் அழுவ சொல்ல, இருந்தாலும் வந்து யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் வந்து நல்ல மசாலாலாம் அப்படியே போட்டு என்ன சொல்வார்கள் அப்படின்னா, இளமையாகவே இருப்பதற்கு எப்பவும் பாசிட்டிவாக நினைங்க சார், நீங்கள் வந்து 90 வயசு ஆகிடுச்சுனா கூட நான் 16 வயசு அப்படின்னு நினைங்க சார், நினைக்கிறதுல தப்புவே கிடையாது, இருந்தாலும் வந்து நம்ம மரணம் கிடையாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. அதனால் வந்து நம்ம என்ன முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, பகவத் பக்தியை செய்ய வேண்டும். பகவத் பக்தியை செய்து எப்படி ஒரு நெருப்பு எரியும் பொழுது நெருப்புலேருந்து ஓடிவிட்டோம் அப்படின்னா வந்து நெருப்பு சுடாதோ, அதுபோல் இந்த சம்சார சக்கரத்திலிருந்து பகவத் பக்தி செய்து வைகுண்டம் சென்று விட வேண்டும் வா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.